ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று சொல்லும் போதெல்லாம் நமது உயிரை ஈசனாக மதித்து நம் உடலுக்குள் இருக்கும் அனைத்து உணர்வுகளுக்கும் குணங்களுக்கும் உடலுக்கும் நமது உயிரே குருவாக இருக்கின்றது என்பதனை மனதில் வைத்து நாம் உபதேசிக்கும் போதும் சரி, ஒரு தொழிலுக்கு நாம் செல்லும் போதும் சரி, நம் உயிரான ஈசனை மதித்து நாம் உயிரான ஈசனை குருவாகவும் மதித்து நாம் எந்த தொழிலை செய்ய முற்படுகின்றோமோ அவை உயிரான ஈசனிடமும் குருவிடம் வேண்டி இந்த செயல் நான் நல்லதாக செய்ய வேண்டும், என் செயல் அனைவரும் போற்றும் தன்மை வேண்டும், நாம் பார்க்கும் அனைவரும் நலம் பெற வேண்டும், நன்மைகள் பெறும் திறன் பெற வேண்டும் என்று இவ்வாறு நாம் நமது உணர்வுகளை நுகரப்படும் போது நமது உயிர் அந்த உணர்வினை உணர்ச்சிகளாக மாற்றி நம் இரத்த நாணங்களிலே கலக்கச் செய்கின்றது. ஆக இரத்த நாணங்களில் கலந்திருப்பவையைத்தான் நம் உடல் உள்ள அணுக்கள் அனைத்தும் அதை உணவாக பெறுகின்றது. அதாவது இன்று காற்று மண்டலத்தில் எத்தனையோ வகையான தாவர இனங்கள் விளைகின்றது, ஆனால் அதன் சத்து வெளிப்படும் போது சூரியன் அதை கவர்ந்து நமது பூமி வான்வீதியில் பரமா இருப்பதனால் பரமாத்மாவாக மாற்றிக்கொண்டே உள்ளது. எத்தனை கோடி வித்துகள் இருப்பினும் அதில் விளைவித்த வித்தினை நிலத்தில் ஊண்டப்படும் போது அந்த நிலத்தின் ஈர்ப்பின் சக்தி கொண்டு எந்த வித்து எந்த உணர்வின் தன்மை பெற்றதோ அந்த உணர்வின் புவியின் ஆயுத்தின் தன்மை கொண்டு காற்றிலே கலந்துள்ள எந்த செடியில் வெட்டாக விளைந்ததோ அந்த செடியின் சத்தினை அது கவர்கின்றது. அது கவர்ந்து தன் உடலுக்குள் அது உறைய செய்கின்றது. பின் அதன் வளர்ச்சி பெற்ற பின் அதன் இனத்தின் வித்தாக உருவாக்குகின்றது. ஆகவே இங்கே காற்று மண்டலம் ஜீவ அணுக்களுக்கு இரத்த மண்டலம். இப்போ செடிகொடிகளுக்கு தன் உணர்வின் தன்மை பெற்ற பின் மரம் என்றும் கிளைகள் என்றும் அதன் உணர்வின் சத்துகள் அது சிறுகச் சிறுகள் நுகர்ந்து அது விளைகின்றது. ஆனால் உயிரணு தான் நுகர்ந்த உணர்வினை உயிர் எப்படி இயங்கியதோ இதை போல நுகர்ந்த உணர்வுகள் அணுத்தன்மை அடைகின்றது. எக்குணத்தின் தன்மையோ அத்தகைய அணுத்தன்மை அடைகின்றது. அத்தகைய அணுத்தன்மை அடைந்த பின் அணுவின் மலமே நமது உடல் என்பதனை மறந்திடலாகாது. ஏனென்றால் எனது உடல், எனது சரீரம், எனது சொத்து என்று நாம் கொண்டாடும் நாம் நுகர்ந்த உணர்வுகள் உயிர் ஓய்ந்து ஜீவ அணுவாக மாற்றக்கூடிய அந்த சக்தியாக அந்த உணர்வுகள் நம் இரத்த நாணங்களிலே கலக்கின்றோம். ஆகவேதான் நாம் உயிர் இருக்கும் பாகம் ஈஸ்வரலோகம் உருவாகும் திறன் பெற்ற இடம். இப்ப இந்த உணர்வுகள் உணர்ச்சிகளாக இரத்தங்களில் கலக்கப்படும் போது இந்திரலோகம், இந்திரம்னா நாம கருவுறும் இடம், சந்தோஷப்படும் இடம். ஏன்னா இந்த இரத்தத்துல நம்ம சந்தோஷமான உணர்வுகளை நுகரப்படும் நம்ம அறியாத மகிழ்ச்சி ஏற்படுகின்றோம். ஒரு சந்தோஷமான செயல்களை செயல்படும் போது செயலின் உணர்வுகள் உயிரிழப்பட்டு இந்த உணர்ச்சிகள் இரத்தத்தில் கலக்கப்படும் போது அதை நம் உடல் உள்ள அணுக்கள் அது உணவாக உட்கொண்டு அது பேரானந்தப்படுகின்றது. ஆகவே நாம் நுகரும் உணர்வுகள் நம் உடல் உள்ள அணுக்கள் அத்தகைய சக்திகளை எடுத்து பெறுகின்றது. ஆகவே நாம் மனிதனின் வாழ்க்கையில் சலிப்பு, சஞ்சலம், சங்கடம், வெறுப்பு, கோபம், குரோதம் என்ற இப்படி பகைமை உணர்வுகளை நாம் நுகரப்படும் போது நாம் உயிரிலே பட்டு இந்த உணர்ச்சிகளை பற்றி இந்த உணர்வு பட்டத்தின் இந்த உணர்ச்சிகள் நம் உடல் முழுதும் பரவுகின்றது. இப்படி பரவப்படும் போது நாம் இதை போல வெறுப்பு வேதனை என்ற இந்த உணர்வு பெற்ற அந்த அணுக்கள் இந்த வேதனை உணர்வை எடுத்து அது சந்தோஷப்படுகின்றது. எப்படி இப்ப ஒருத்தர் கோபப்படுகிறார் என்றால் அந்த கோபத்தின் உணர்ச்சியை அது உணவாக எடுக்கும் போது கோபப்படுவது பார்த்தா அடிக்கடி அதைத்தான் பேசுவாங்க, அப்ப அதற்கு சந்தோஷமாகின்றது. ஆனால் வெறுப்பு வேதனை சலிப்பு சங்கலம் என்ற அடிக்கடி நாம் படப்பும் போது அந்த அணுக்கள் நமக்குள் வளர்ச்சி பெறுகின்றது. ஆகவே நாம் வெறுப்பு வேதனை சலிப்பு சங்கலம் என்ற உணர்வுகளை நாம் உயிரிலே பட்டு நாம் நுகர்ந்த உணர்வு நாம் அறிந்தாலும் நமது இரத்தங்களில் அது கலக்கப்படும் போது இந்திரலோகம் என்றுதான் அதற்கு பேர். இப்போது குழவி எப்படி புழுவை கொட்டி அந்த உணர்வுகள் புழுவின் உடலுக்குள் ஊடுருவி அந்த புழுவின் உணர்ச்சிகள் மாறி அதற்கு தக்க அந்த உணர்வின் தன்மை அணுக்கள் மாற்றப்படும் போது புழுவே குழவியாக மாறுகின்றது. இதை போல நாம் உடலுடன் மிருக நிலைகள் இருக்கும்போது நம் வீட்டில் இருக்கக்கூடிய பூனைகளை பார்க்கலாம். தன் கண் கொண்டு கூர்ந்து தன் இறைக்காக எலிகளை உற்று பார்க்கின்றது. அதை நுகர்ந்துவிட்டால் அமைதிப்படுகின்றது. எந்த விதமான சப்தம் இடாதபடி அமைதியாக இருக்கின்றது. ஏனால் எளிமையில் அதனுடைய மனத்தை நுகர்ந்து வரும்போது அதை தான் உணவாக எடுத்துக்கொள்ள விரும்புகின்றது. ஆனால் உணவாக எடுத்துக்கொள்வதற்காக அமைதிப்படுத்தி ஒதுங்கி அமைதியாக நிற்கின்றது. எலியோ இந்த மனத்தை நுகர்ந்த பின் அது வெளிவர அஞ்சுகின்றது. இருந்தாலும் அமைதியாக மற்றொரு பக்கத்தில் மறைந்து விடுகின்றது. எலி வெளிவந்து பார்த்த பின் முன்னாடி வேறொரு பொருள் இருப்பதனால் ஓஹோ இல்லை போல் இருக்கு என்று அது வேறு பக்கம் இருக்குன்னு திகைத்திரி வேகமாக வந்து அடுத்த இடம் போகும். அந்த நேரத்தில் இந்த பூனை அதை பிடித்து கொதர்கின்றது. அதை பிடித்து கொதரப்படும் போது அதனுடைய வலுக்கு இழக்கப்படுகின்றது. அந்த பூனையின் உணர்வனை எலி நுகர்கின்றது. ஆனாலும் பூனையிடம் சிக்காது இரையாகாது தப்பித்து அந்த எலி நுகர்ந்த பின் அதனுடைய இரத்த நாணங்களை கலக்கின்றது. அச்சுறுத்தும் உணர்வுகள் அதற்குள் பரவிய பின் அந்த எலியின் கண்கள் பூனையை உற்று பார்த்ததனால் அதன் வலுவான உணர்வுகள் அது சுவாசித்து எலியின் இரத்த நாணங்களில் கலந்து எலி உடலை உருவாக்கிய இந்த உணர்வுக்குள் இந்த பூனையின் உணர்ச்சிகள் சேர்க்கப்பட்டு அதுவே எண்ணி அந்த உணர்வுகள் வளர்கின்றது. ஆக அதை எண்ணி அதுகள் வளரப்பட போகும்போது அதன் வளர்ச்சியில் பூனை அடித்து கொல்லவில்லை என்றாலும் இந்த எலியின் உயிரான்மா ஆயுள்காலம் குறுகிய காலமே. இந்த உடலை விட்டு வெளிவரும் இந்த எலியின் உயிரான்மா பூனையின் ஈர்ப்புக்குள் கவர்ந்து விடுகின்றது. அதை அடித்து உணவாக எடுத்துக்கொண்டாலும் அவ்வாறே, உணவாக எடுத்துக்கொள்ளாதபடி இது கையில் சிக்கி தப்பி ஓடினாலும் அந்த எலியின் உணர்வுகள் அனைத்தும் இந்த பூனையின் மேலேயே அந்த உணர்வின் வலுவாக இருக்கின்றது. ஆகவே இந்த எலி இறந்த பின் எங்கே செல்லுகின்றது? பூனையின் ஈர்ப்புக்குள் சென்று அதன் உணர்வை இங்கே கருவாக்கியதனால் அதன் உடலுக்குள் சென்று பூனையின் உருவரும் கருத்தன்மை அடைகின்றது. எப்படி புழுவை குழவி கொட்டிய பின் இந்த விஷத்தின் தன்மை ஊடுருவி அதன் குழுவி குழவியாக மாறுவது போன்று இந்த பூனையின் உணவின் தன்மையை எலியின் உணர்வுக்கு சென்ற பின் எலி உயிரான்மா வெளிவந்த பின் பூனையின் வலுவான ஈர்ப்புக்குள் அது சிக்கிவிடுகின்றது. அப்போ எலியின் உயிரான்மா அதன் உணர்வுக்குள் கருவாக உருவாகும் அந்த கருத்தன்மைக்குள் அடைந்து விடுகின்றது. பின் அதனை உணர்வை எடுத்து பூனையாக வளர்கின்றது. இது இயற்கை நீதி. உதாரணமாக நாம் விவசாய நிலைகளில் பல தாவரணுக்களின் அணுக்களை இணைக்க செய்து புது புது செடிகளை உருவாக்குகின்றனர். எதன் எதன் நிலைகள் கலந்ததோ அந்த உணர்வுக்கொப்ப செடி கொடிகள் மாறுகின்றது. இதைப்போல விஞ்ஞானிகளும் இந்த செடி கொடிகளை மாற்றுவது போன்று உயிரணுக்களையும் மாற்றும் திறன் தருகின்றன. உதாரணமாக தன் என ஆட்டின் தன்மை இருப்பினும் அந்த ஆட்டுக்குள் வரும் சிரசு பாகம் நெஞ்சி பாகம் என்ற இதில் விளையும் அணு செல்களை எடுக்கின்றனர். பால் ஊற்றும் அந்த மடுக்களிலும் இதை சேர்க்கின்றனர். இதில் பால் ஊட்டும் அணுக்களின் தன்மையை பல 300 மடங்கு பெருக்கி ஆட்டின் தன்மை இது சுருக்கி அது கொண்டுவரப்போகும் போது அடுத்து இந்த கலவையின் தன்மையை ஆட்டுவின் கருப்பையில் செலுத்துகின்றன. அந்த ஆடை எடுத்துக்கொண்டால் இம்மாட்டை போன்று 2 லிட்டர் 3 லிட்டர் பால் கொடுக்கும் நிலையும் வருகின்றது. இப்படித்தான் மாட்டு அணுங்களிலும் தன் உணர்வுக்கொப்ப இந்த உணர்வுகளை மாற்றப்பட்டு இரத்தமாக வருவதை பாலாக மாற்றும் அணுசல்களை மாற்றுகின்றன. இப்படி பால் அணுங்களை உருவாக்குகின்றனர். இதை போன்று உயிரணுக்களையும் பல முறைப்படி மாற்றுகின்றன. இப்ப ஒரு உயிரணு தோற்றம் இருப்பின் அந்த உயிரணு என்பது இப்ப நாம் கொசுவின் உயிரோ அல்லது வளர்ச்சியற்ற மூட்டையின் உயிரோ மூட்டைப்பூச்சியின் உயிரோ புழுக்களின் உயிர்களையோ அதை கவர்ந்து அதை ஒவ்வொன்று நிலையாக இணைக்க செய்து பல மிருக உணர்வுகளின் உணர்ச்சிகளின் நிலைகளை இணைக்க செய்கின்றார். அதை இணைத்து அந்த உணர்வின் தன்மை கருத்தன்மை ஆன பின் அதன் உடல் உறுப்புகள் எப்படி இயங்குகிறது என்ற நிலையும் அதற்கு இணை சேர்த்து மீண்டும் அது உருவாக்கப்பட்டு அதன் உடல்களிலே பல அமிலங்களில் சேர்க்கப்பட்டு இது உணர்ச்சிகளை மாற்றி பல மனிதனின் நிலைகளும் மற்ற இந்திரியங்களில் வரையக்கூடிய அணுசல்களை இதோடு இணைத்து ஆக கருப்பை என்ற நிலைகளை தீர்ப்புகளில் வைத்து அந்த கருக்களை இன்று உருவாக்குகின்றான் மனிதன் செயற்கை. புதுவிதமான மிருகங்களையும் மற்ற நிலைகளையும் உருவாக்குகின்றான் மனிதன் 6வது அறிவு கொண்டவன். அதை இன்று விஞ்ஞானி நிரூபிக்கின்றான். அன்று விஞ்ஞானி கூறினான், நாம் புழுவிலிருந்து மனிதனாக தோன்றி தோன்றும் வரையிலும் தன்னை காட்டும் வலுகொண்ட உணர்வினை கண்ணுற்று பார்க்கப்படும் போது மான் புலியை பார்க்கும் போது புலியின் உணர்வு அதிகமாக நடந்தால் அதன் உணர்வு புலையை எப்படி புழுவை கொட்டியதோ இதே போல புலியின் உணர்வை நுகர்ந்த மானின் அந்த இரத்த நாணங்களில் கலந்து அந்த மானின் உணர்ச்சிகள் அனைத்தும் மாறி புலியின் உணர்ச்சிகள் அது பெருகத் தொடங்குகின்றது. புலி மானை அடித்தால் இந்த கண்கள் எதன் புலியின் உணர்வை அதிகமாக நுகர்ந்ததோ அந்த வலிமைக்கொப்ப இந்த மானின் உயிரான்மா வெளிவரும்போது எந்த கண்களால் புலியை உற்று நோக்கியதோ அதன் உணர்வின் தன்மை கொண்டு அலைகளை பாய்ச்சி அதன் ஈர்ப்புக்குள் கவரும்படி செய்கின்றது. ஏனென்றால் எதன் உணர்வு பெற்றதோ அதன் உணர்வுபடி புலியின் கண்களும் கருவளி ருக்மிணி அதன் உடலிலே பதிவாக்கினது இந்த மானின் தன்மை. அதனுடைய சேர்ந்த கண்ணின் காந்த புலனறிவு மானின் உணர்வை நுகரச் செய்து அது உனக்கு உகந்தது என்று உணர்வின் உணர்ச்சிகளை ஊட்டி நகர்ந்து சென்று அதனை கொன்று பிசிக்கும் உணர்ச்சிகளை ஊட்டுகின்றது. அதே கண்கள் தான். ஆக இறைக்காக ஊண்டினாலும் கருவளி ருக்மிணி பதி செய்த உணர்வுகளும் அந்த மானின் உணர்ச்சிகளை சிறப்பும்போது இது சாந்தமானது. ஆகவே இதற்குள் அடங்கி அந்த உணர்வின் தன்மை கொண்டு தன் கருவை சத்தாக விளைவித்துக் கொள்கின்றது. ஆனால் புலியின் உணர்வினை மான் நுகர்வை என்றால் அது இரத்த நாணங்களில் கலக்கப்படும் போது மானை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் இந்த வீரிய உணர்ச்சியில் அதை சென்று அது அடங்கி விடுகின்றது. அப்போ அந்த புலியின் நினைவே அடிக்கடி இருக்கு. ஒரு புலி ஒரு தரம் மானை துரத்திவிட்டால் அதன் உணர்வு பதிவாகிவிடும். அந்த பதிவாகிவிட்டால் 1000 மான்கள் இருக்கணும். அந்த 1000 மானுக்குள் நடுமடிவிட்டத்தில் அந்த மான்கள் இருப்பினும் இந்த புலியின் மனத்தை நுகர்ந்தால் அதை தப்பி ஓடத்தான் முயற்சிக்கின்றது. ஆனால் அருகில் இருக்கக்கூடிய மானை புலி தொடுவதில்லை. எதன் உணர்வை கவர்ந்ததோ அதன் வழிதான் அழைத்து சென்று அதை துரைத்து அது உணவாக உட்கொள்கின்ற. காரணம், எதன் உணர்வு பட்டதோ அதைதான் இது துரைத்து செல்கின்ற. எதை பற்றி இந்த உணர்வின் தன்மை பட்டதோ அந்த புலியை கண்டத்தில் அஞ்சி ஓடுகின்ற. அஞ்சி ஓடாத மான்களும் இதை பார்த்து வேடிக்கையாக இருக்கு. காரணம், இதன் உணர்வை அது நுகரவில்லை, அதன் உணர்ச்சியும் அறியவில்லை. இதை பார்க்கும்போது சாந்தமாக இருக்கின்றது, ஆனால் அதை பார்க்கும்போது நுகர்ந்த உணர்வு அச்சமாகின்றது. அதன் உணர்வின் தன்மை கவர்ந்து அதை தண்ணி தப்பி ஓடும் நிறைய பெரு. அப்போதுதான் அதை துரத்தி செல்லுகின்றது இந்த புலி. ஏனென்றால் எல்லாம் உணர்வுகளின் இயக்கமே எல்லாம். ஆக கண்ணால் கவர்ந்து பதிவானாலும் கண்ணின் காந்தப்புல நிறைவு அதை கவர்ந்து நுகரச் செய்து அந்த உணர்ச்சி கொப்ப எண்ணங்களும் உணர்வுகள் அதுக்கு தக்க நம்மை செயலாக்குகின்ற. எண்ணம், சொல், செயல் எல்லாமே அதற்குள்தான் அடங்குகின்றது. என்னென்றால் இதன் இயற்கை நீதி. இன்று உதாரணமாக ஒரு மனிதனை நாம் உற்று பார்க்கிறோம். ரோட்டில் செல்லப்படும் போது அவன் நோயால் அவதிப்பட்டு இடைமறித்து ஏதாவது தவறி கீழே விழுகிறான் என்று வைத்துக் கொள்வோம். இரக்கமும் ஈகையும் பண்பும் கொண்ட இந்த மனிதன், அந்த மனிதனை உற்று பார்த்தால் நாம் இறக்க வரும்போது அவன் வேதனையால் கீழே விழும் உணர்வுகள் வலுப்பெற்றது. அதை நாம் நுகர்ந்து விட்டால் நமக்கும் எப்பயோ விருகிறோம். சில பேர் அங்கே மயக்க உணர்வை பார்த்தா சில பெண்களுக்கு எல்லாம் மயக்கமே வரும். சிலருக்கு அந்த நிலையை பார்க்கும்போது தன்னை தாங்காது கீழே விழுவான். எங்க ஈகையும் இறக்கமும் பரிவும் பண்புடன் இது எடுக்கும்போது இது சாந்தமானது. அவன் வேதனை என்பது விஷமானது. இந்த விஷத்தின் தன்மை நுகரப்படும் போது அவனுக்குள் அந்த மயக்கமே வருகின்றது. ஆனால் தவறு செய்யவில்லை. நாம் சந்தர்ப்பத்தால் செல்லுகின்றோம். கருவெளி ருக்மிணி அந்த வேதனைப்படும் உணர்வினை பதிவாக்கி விடுகின்றது. பதிவானத்தில் நம் உடலிருந்து வேதனை உணர்வை கண்ணின் காந்தப்புலம் கவர்கின்றது. அவனின் ஆன்மாவாக மாற்றுகின்றது. உயிரின் காந்த மயக்கத்தன்மை அடையப்படும் போது நமக்குள்ளும் அது சரிதான். ஓம் நமச்சிவாய சிவாய என்று நாம் நுகரும் உணர்வுகள் ஓ என்று ஜீவ அணுவாக மாற்றி நம் இரத்தங்களில் கலந்துவிட்டால் நம் உடலாகும் பருவமாகின்றது. அதனால்தான் நாம் நுகர்ந்த உணர்வுகள் இரத்தத்தில் கலந்த பின் இது இந்திர லோகம், அது கருத்தன்மை அடையும் தன்மை பெறுகின்றது. ஆகவே உயிரின் உணர்வுகள் ஈஸ்வர லோகம் அது கவர்ந்து உணர்ச்சியை வெளிப்பட்டாலும் அதன் உணர்வை இந்த உடலுக்குள் விளையே பெறும் அந்த சக்தி பெறுகின்றது. ஆனால் அதே இரத்தத்தில் கலந்த பின் அதன் உணர்வின் தன்மை கருவாக்கப்படும் போது அணுவின் தன்மை மாற்றமடைகின்றது. அணுவின் தன்மை மாற்றமடைந்தால் அதனின் மலம் உடலாகப்படும்போது என்னாகின்றது? நல்ல அணுக்களால் விளையச் செய்த இந்த நல்ல உடல் அந்த உறுப்புகள் அழுகத் தொடங்கி விடுகின்றது. அழுகி உணர்வரும் போது இந்த விஷயத்தின் தன்மை கொண்டு அணுக்கள் பெருகத் தொடங்குகிறது. அந்த அணுக்களின் தன்மை பெருக்கத் தரும் போது நம் இரத்தங்களிலும் சரி உறுப்புகளிலும் இந்த தீய அணுக்கள் வளரத் தொடங்கி விடுகின்றது. நாம் எத்தனையோ கோடி சரீரங்களை கடந்து இன்று நாம் மனிதனானதும் நாம் வேடிக்கையாக பார்த்ததும் அல்லது பார்த்து உணர்ந்த உணர்வுகள், நாம் எதன் மேல் அன்பும் பண்பும் பரிவு கொண்டு வாழ்க்கை ஈகையும் பண்பும் கொண்டு ஒருவர் கொலை செய்தாலும் கேட்டுணர்ந்த உணர்வுகள் நம் ஈஸ்வரனான உணர்வுகளால் உறக்கப்பட்டு இரத்தத்தில் இந்திர லோகமாக மாற்றப்பட்டு அதன் உணர்வில் நம் அணுக்கள் சேர்க்கும்போது பிரம்மம் அதே விஷயத்தின் தன்மை உருவாகும் தன்மை பெற்று அதன் உணர்வுகள் அதன் மலமாகும் போது உடல் உடலாக சிவமாக ஆகும் தன்மை வருகின்றது. மகிழ்ச்சி பெறும் உணர்வின் தன்மையை நாம் நுகர்ந்தால் நீ உணர்வுகள் நாம் சிவலோகமாக இருக்கிறது. ஆக அதே சமயத்தில் சந்தோஷம் என்ற நிலை வரும்போது ஞானிகளின் உணர்வுகளை இப்போது துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை நாம் நுகரப்படும் போது அந்த சொர்க்கத்தின் தன்மை அடைகின்றது. அது சொர்க்க லோகமாக மாறுகின்றது. மகிழ்ச்சி என்ற உணர்வு வருது. தீமை என்ற நிலையில் அகற்றும் நமக்குள் அந்த உணர்வின் உணர்ச்சிகள் நமக்குள் வருகின்றது. ஆனால் இதே போல நாம் வேதனை என்ற உணர்வுனா வந்தால் அதுவும் நமக்குள் எடுக்கப்படும் போது பிரம்மலோகமாக மாறி இந்த உடலான சிவலோகத்தை நரகலோகமாக மாற்றுகின்றது. இந்த வேதனை என்ற உணர்வு வரப்போகும் போது நமக்குள் அடிக்கடி வேதனையாகி அந்த உணர்வின் தன்மை நாம் எப்படா இந்த உடலை விட்டு போவோம், துயரம் தாங்க முடியவில்லை, செல்வத்தை தேடி வைத்துள்ளோம், இதை எப்படி பையங்க காப்பாற்றப்படும், இத்தனை செல்வம் இருந்து எனக்கு நிம்மதி இல்லை. ஒரு குடும்பத்தில் எல்லா செல்வம் இருக்கும், சிறிதளவு குறைகள் ஏற்பட்டால் அதன் வேதனை உணர்வு நுகர்ந்து விட்டால் மனிதனுக்கு பலவீனமான நிலை உருவாக்கப்படும் போது செல்வம் இருந்து என்ன பயன், வேதனை என்ற உணர்வுகளை அங்கு மிஞ்சுகின்ற தன் வாழ்க்கை சீர்படுத்தும் நிலையும் சீர்கெடுகின்ற இந்த வேதனை என்ற விஷயத்தின் தன்மை வளரப்படும் போது உடல் நலிய தொடங்குகின்றது, விஷத்தின் தன்மை பெருகுகின்றது. பெருகிய பின் என்ன செய்கின்றோம், அந்த விஷத்தின் ஆற்றல் பற்றி இன்றைய செயல் நாளைய சரீரமாக மாற்றி விடுகின்றது. உயிர் எதன் உணர்வை சேர்க்கின்றோமோ அந்த உணர்வுக்குப்ப அந்த உயிர் சென்ற பின் அந்த உணர்வுக்குப்ப அதன் மனத்தின் தன்மை கொண்டு உடலில் அழைத்து சென்று அதன் ஈர்ப்புக்குள் கவர்ந்து அதன் உணர்வின் உணர்ச்சிகளை இதை மாற்றி அமைத்து விடுகின்றது. இது இயற்கையின் செயலை நேரி இன்று இதை போல சந்தர்ப்பத்தால் உகந்த நிலைகள் உருவாக்குவதை மனிதனான பிறந்த ஆறாவது அறிவு கொண்டவன் பல உடல்களில் உள்ள உறுப்புகளின் விளைந்த அணுக்களை சேர்த்து புது புது விதமான உணர்வுகள் கொண்ட மிருக இனங்களை வளர்க்கின்றான் உருவாக்குகின்றான். அதனால்தான் அன்று ஆறாவது அறிவை கொண்டவன் பிரம்மாவை சிறப்பிடித்தான். அப்படி என்றால் நாம் உருவாக்கும் திறன் பெற்றவன். இத்த சந்தர்ப்பத்தால் நோயாளியின் உணர்வை நாம் நுகர்கின்றோம். நுகர்ந்த உணர்வுகள் அந்த உணர்ச்சிகளாக மாறி அவன் வேதனைப்படுகிறான் என்று அறிய செய்கின்றது. அறிந்தாலும் அந்த வேதனை உணர்வு நம் அணுக்குள் சேர்க்கின்றது. ஆனால் இப்ப மனிதனான நாம் தனக்கு ஆகாத காய்கறிகளையும் ஆகக்கூடிய காய்கறிகளையும் ஆகாததை நீக்கி விடுகின்றோம். ஆகக்கூடியது வேக வைக்கின்றோம். வேக வைத்தால் என்ன செய்யும், அது மீண்டும் அதனுடைய வித்துகள் முளைப்பதில்லை. வேக வைத்து பல பொருள்களை இணைக்கின்றோம், இணைத்த உணர்வுகள் நுகர்கின்றோம், அது உணவை உணவாக உட்கொள்கின்றோம். ஆக எதன் வயது கொண்டதோ அது சுவையாகின்றது. நாடு மாடுகளோ எதன் உணர்வின் தன்மை இந்து உணவாக எடுக்கின்றதோ அந்த உணர்வுக்கு தக்க அது இறந்தாலும் அதே உணர்வு கொண்ட மாட்டினங்களில் கவர்கின்றது. ஆனால் அதே மாட்டினங்களில் கவர்ந்து அது மானாது அதே மாடாக பிறக்கின்றது. ஆனாலும் இதை மற்ற உயிரினங்களின் வேதக்காட்டிலும் கடுமையான உணர்வுகளை நுகர்ந்தால் நுகர்ந்த உணர்வுகள் இதன் அணுக்களில் பெருக்கப்பட்டு அதன் வலிமையானால் இறந்தால் எதன் வலு பெற்றதோ அதன் ஈர்ப்புக்குள் செல்லுகின்றது. அதனால்தான் இங்கே சித்திர புத்தரின் கணக்கின் பிரகாரம் யமன் தண்டனை கொடுக்கிறான் என்றார். இப்ப நாமும் ஒரு நோயாளியின் உணர்வை நுகர்ந்தால் அந்த நமது கருவழி ருக்மணி நம் உடலிலே பதிவாக்குகின்றது. அவன் சித்திரம், அது கவர்ந்து எனக்குள் உருவாக்கப்படும் போது புத்திரன். ஆக வேதனைப்படும் உணர்வினை நாம் பதிவாக்கப்படும் போது நமக்குள் குழந்தையாக உருவாக்க தொடங்குகின்றது. தான் இங்கே மூசிய வாகன என்றாலும் தான் சுவாசித்த உணர்வு சிவ தத்துவத்தில் நந்தீஸ்வரன் நாம் சுவாசித்த உணர்வு உயிரிழப்பட்டு இந்த உணர்வின் தன்மை நமக்குள் அது அதன் குணமாக உருவாக்கணும். ஆக எந்த குணத்தின் தன்மை உருவாக்குகின்றதோ நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு பிள்ளை. நாம் எந்த வகையில் நாம் கேட்கிறோமோ இந்த உடலான சிவனில் நாம கணக்கின் தன்மை எதுவோ இதே சிவத்தின் தன்மையில் உணர்வு கொப்ப அடுத்த உடலை பெறுவோம் என்று இங்கே நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கவில்லை என்று நாம் நுகர்ந்த உணர்வுகள் சக்தி எந்த உணர்வின் தன்மை எடுத்ததோ உணர்வுக்கு தக்க உடலின் அமைப்பு அதன் குணத்தின் தன்மை என்ற நிலைகளை தெளிவாக கூறுகின்றவர் நமது சாஸ்திரம். ஆகவே இவ்வாறு நாம் இந்த வேதனை என்ற உணர்வுகளை நாம் நுகர்ந்து விட்டால் அடப்பாவமே இப்படி இருக்கின்றானே வேதனைப்படுகின்றானே எந்த உணர்வின் தன்மை நாம் நுகர நுகர எதன் உணர்வின் தன்மை பெற்றதோ அது தனது அந்த வேதனை என்ற உணர்வு மீண்டும் நுகரச் செய்து அந்த உணர்வின் தன்மை விளைகின்றது. அவன் எப்படி வேதனைப்பட்டானோ அதன் வழிப்படி நமக்குள்ளதான் சித்திரம் தனக்குள் பித்திரன். ஆக இந்த கணக்கின் பிரகாரம் யமன் நமக்கு தண்டனை கொடுக்கிறான். எப்படி அந்த பாச கயத்தால் இவனை கவர்ந்து சென்று அழைத்து செல்லுகின்றான் என்று இங்கே நரகலோகத்திற்கு அவன் என்ன எடுத்தானோ அதன் வழி எடுத்து செல்லுகின்றான். இப்போ இவன் வழிகொண்டு இப்ப நுகர்ந்த உணர்வுகள் யமன் எது மேல வருகின்றான் எருமை மீது வருகின்றான். இப்ப வேதனையின் உணர்வின் தன்மை தொடைத்து அவன் நலமாக இருக்க வேண்டும் நல் வாழ்க்கை வாழ வேண்டும் அருள் உணர்வு பெற வேண்டும் அருள் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அந்த நோயாளியை பார்த்து நம் உணர்வின் தன்மை ஆக்கிவிட்டால் அவன் உணர்வு வராத வழி தடுக்கும். ஆகவே இதை அருள் உணர்வு என்ற நிலையும் அருள் ஞானிகள் உணர்வுடைய நிலையும் அருள் ஞானி ஆகி இந்த துருவ நட்சத்திரமாக இருக்கும் அந்த உணர்வை நுகர்ந்தால் என்ன செய்யும்? இந்த உணர்வு நாம் எடுக்கும்போது இது சித்திரப்புத்தரின் கணக்கின் பிரகாரம் அதன்படி ஒளி என்ற உணர்வின் தன்மை கொண்டு நம் உயிர் அங்கே அழைத்து செல்லும். யமன் இங்கே வரமாட்டான். யமன் இங்கே வருவதற்கு சான்சே இல்லை. ஆக நாம் யமன் என்பது இந்த மனித உடலை அழிப்பது. ஆக இன்று அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வை தனக்குள் எடுக்கும்போது இந்த உணர்வுகள் அனைத்தையும் ஒளியாக மாற்றுகின்றது. ஏனென்றால் பண்பு கொண்ட மக்களாக தான் நாம் வாழுகின்றோம், பண்புடன் தான் வாழுகின்றோம், அன்புடன் தான் நாம் இருக்கின்றோம். பிறர்படும் துயரத்தையோ பிறர்படும் வேதனையோ நாம் நுகர்ந்து விட்டால் அவன் நோயாளியின் உணர்வு நூல் வினைகின்ற வித்தாவது சித்த அது புத்திரன். நம்முள்ளிருந்து தன் குழந்தையாக சிவனின் உடலில் இருந்து பிள்ளையாக இது வினையாகின்றது. என்னைக்கு நாயகனாக தன் பிள்ளையாக வளரத் தொடங்கின்றது என்ற நிலைதான் இந்த பிள்ளையா என்று கேள்விக்குறி போடுகின்றது. இதெல்லாம் காவிய தொகுப்புகளில் தெளிவாக உணர்த்தப்பட்டுள்ளது. நாம் தெரிந்து கொள்ளும் நேரம்தான் நமக்கு இல்லை. காரணம் தெரிந்து தெரிந்து நாம் வாழ்க்கையில் நாம் நல்ல குணத்தை நாம் வளர்ப்பதற்கு எத்தனையோ நிலைகள் உண்டு. ஆனால் அந்த நிலைகளில் நம் குருநாதர் காட்டிய அருள்வடியில் மனிதனாக பிறந்து ஆக அகஷின் கருவிலே நஞ்சினை வென்றிடும் சக்தி பெற்று அந்த உடலை விட்டு வந்த பின் அவன் வாழ்க்கையிலே உடல் வரும் மனங்கள் நஞ்சி கொண்ட உயிரினங்கள் அவனிடம் வராது. அதை பாதுகாத்த நிலைகளும் அது வந்து அவன் உண்மையின் உணர்வின் தன்மை இயக்கி அது உணர்வின் படி அவன் வளர்ந்து வான் வீதியின் உணர்வை நுகர்ந்து வான் வீதியிலே எந்த நுகர்ந்தான் என்றால் எது இன்று விஷத்தை வெல்லும் சக்தி தாய் கருவிலே பெற்றான். ஆனால் அதே சமயத்தில் 27 நட்சத்திரங்களும் பிற மண்டலங்களில் இருந்து எடுக்கும் விஷத்தன்மைதான் கவர்கின்றது. அது பால்வெளி மண்டலங்களாக மாற்றுகின்றது. அது பால்வெளி மண்டலங்களாக மாற்றும்போது தூசிகளாக அது வருகின்றது. அது பால்வெளி மண்டலம் அது தன் நிலைகளில் வரப்படும் போது வெறும் தூசிகளாக வருகின்றது. ஆனால் அந்த தூசி என்ற நிலைகள் வரப்படும் போது சூரியன் அருகில் வரப்போகும்போது மோதுகின்றது. ஒன்றுடன் ஒன்று மோதி எதிர்நிலையாகி மின் கதிர்களாக மாறுகின்றது. மின் கதிர்களாக மாறும் வெடிக்கட்டைகளை வெள்ளிக்கோள் எடுத்துக் கொள்கின்றது. அதே சமயத்தில் இதில் விஷத்தின் தன்மை பிரிவதை கேதுக்குள் அந்த விஷத்தை வலுகொண்டு தான் கவர்ந்து கொள்ளுகின்றது. அதே சமயத்தில் ராகு இணைத்த உணர்வின் தன்மை இணைந்ததை இது கவர்ந்து தன்னுடன் இணைத்துக் கொள்கின்றது. இதில் வரும் ஓசை சப்தத்தை செவ்வாய்க்கோள் எடுத்துக் கொள்கின்றது. ஆகவே இதில் வரும் கழிவு ஆவித்தன்மை தனித்தன்மை அடைந்ததை அது சனிக்கோள் எடுத்துக் கொள்கின்றது. இப்ப சாதாரணமாக நாம் பல பொருள்களை நாம் எடுத்து வேக வைக்கப்படும் போது இந்த சத்தெல்லாம் ஒன்றோடு ஒன்று கலந்து விடுகின்றது. மேலே ஆவித்தன்மை அடைகின்றது. ஆவித்தன்மை அடைந்த பின் அது மேக கூட்டத்துடன் இணைந்து கொள்ளுகின்றது. இந்த நீர் என்ற நிறைகள் வந்தாலும் மேக கூட்டத்திற்குள் கலந்த பின் அதன் உணர்வின் தன்மையை பல வர்ணங்களில் பல ஒளிக்கற்றைகள் மின்னல்கள் தாக்கப்படும்போது இதில் கலந்து கொண்ட உணர்வின் தன்மை மோதுகின்றது. இப்ப பழியிரண்டு மின்னலாகின்றது. ஆகவே மின்கதைகள் இதை கறுக்குகின்றது. கறிக்கு நிலை கொண்டு ஆவித்தன்மை மேக தனி சுத்தமாகின்றது. சுத்தமானதும் இதில் பிரிந்த உப்புச்சத்தின் தன்மை கலக்கப்படும் போது மழை நீராக பெய்கின்றது. இப்ப எத்தனை வகையில இதை சொல்லுகின்றது. ஆனால் மனிதனான நிலையில் விஷம் கலந்த உணவின் தன்மை ஆவியாக மாறப்படும் போது அது வான் வீதியில் சென்று மேக கூட்டங்களாக மாறி மழை நீராக வரப்படும் போது கெமிக்கல் மழை என்று இந்து விஞ்ஞானிகளால் ஏற்பட்ட சில நிலை.